மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
எனதருமை நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நமது குடியரசுத் திருநாளை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாட்டின் மூலை முடுக்கெங்கும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாம் கொண்டாடினோம். பாரதத்தின் அரசியலமைப்புச் சட்டம், குடிமக்களின் கடமைகள், அதிகாரங்கள், மக்களாட்சி முறை மீது நாம் கொண்டிருக்கும் முனைப்பு என ஒரு வகையில் இது கலாச்சார உற்சவமாக திகழ்வதோடு, இனிவரும் தலைமுறையினருக்கு ஜனநாயக பொறுப்புகள் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை செம்மைப்படுத்துகிறது. ஆனால் இப்போதும் நமது நாட்டில் குடிமக்களின் கடமைகள், உரிமைகள் ஆகியன பற்றி எந்த அளவுக்கு பரவலாகவும் ஆழமாகவும் வாத விவாதங்கள் நடைபெற வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்னமும் நடைபெறவில்லை. ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனை முக்கியத்துவம் உரிமைகளுக்கு அளிக்கப்பட்டதோ அதே அளவு முக்கியத்துவம் கடமைகள் மீதும் கொடுக்கப்பட்டு வந்தது. அதிகாரங்கள், உரிமைகள் என்ற இரு தண்டவாளங்களின் மீதுதான் பாரத ஜனநாயகம் என்ற ரயில் வண்டி விரைந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. நாளை ஜனவரி 30ஆம் தேதி நமது வணக்கத்திற்குரிய அண்ணல் மறைந்த நாள். ஜனவரி மாதம் 30ஆம் தேதியன்று காலை 11 மணிக்கு நாம் அனைவரும் 2 நிமிட மௌனம் அனுஷ்டித்து தேசத்துக்காக உயிர் துறந்த தியாகிகளுக்கு நம் நினைவஞ்சலிகளை காணிக்கையாக்குவோம். ஒரு சமுதாயம் என்ற வகையிலும், ஒரு நாடு என்ற முறையிலும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி காலை 11 மணிக்கு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துதல் என்பது நமது அனிச்சை இயல்பாக ஆக வேண்டும். அது 2 நிமிடமே ஆனாலும் அதில் சமூகத்தன்மையும் இருக்கிறது, மன உறுதியும் இருக்கிறது, தியாகிகள் மீதான நமது அக்கறையின் வெளிப்பாடும் இருக்கிறது. நம் நாட்டின் இராணுவம் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் இயல்பானதொரு மரியாதையை வெளிப்படுத்தி வந்திருக்கிறோம். இந்த குடியரசுத் திருநாளை முன்னிட்டு அளிக்கப்பட்ட வீரதீரச் செயல் புரிந்தோருக்கான பல்வேறு பதக்கங்களால் கௌரவிக்கப்பட்ட வீரர்கள், அவர்களின் உறவினர்கள் ஆகியோருக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதக்கங்களில் கீர்த்தி சக்கரம், சௌரிய சக்கரம், பரம் விசிஷ்ட சேவா பதக்கம், விசிஷ்ட சேவா பதக்கம் என பல படிநிலைகள் இருக்கின்றன. நான் குறிப்பாக இளைஞர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் சமூக வலைத்தளங்களில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற வகையில் நீங்கள் ஒரு வேலை செய்யலாம். இந்த முறை எந்தெந்த வீரர்களெல்லாம் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றி நீங்கள் வலைத்தளத்தில் தேடி 2 நல்ல வார்த்தைகளை எழுதுங்கள். உங்கள் நண்பர்களோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வீரர்களின் சாகசம், வீரம், பராக்கிரமம் பற்றிய செய்திகளை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளும்போது நமக்கு ஆச்சரியமும் பெருமிதமும் உத்வேகமும் ஒரு சேர ஏற்படும். ஜனவரி 26ஆம் தேதி தொடர்பான செய்திகளால் நாம் பெரும் உற்சாகத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் அனுபவித்து வந்த அதே நேரத்தில், இன்னொரு புறத்தில் காஷ்மீரத்தில் நமது நாட்டின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கும் நமது இராணுவ வீரர்களில் சிலர் பனிச்சரிவு காரணமாக வீர மரணம் எய்தியிருக்கின்றார்கள். நான் இதில் உயிர் நீத்த அனைத்து வீரர்களுக்கும் என் மரியாதை கலந்த அஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன், வணங்குகிறேன். எனது இளைய நண்பர்களே, நான் தொடர்ந்து மனதின் குரலை ஒலித்து வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சவாலான மாதங்களாக விளங்குகின்றன. வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு தேர்வு இருக்கிறது என்றாலும் ஒட்டுமொத்த குடும்பமுமே தேர்வுகளின் சுமையில் அழுந்திப் போகின்றது. இந்த நிலையில் எனது மாணவ நண்பர்களோடும், அவர்களின் பெற்றோரோடும், அவர்களின் ஆசிரியர்களோடும் நான் 2 வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் சென்ற அனைத்து இடங்களிலும் சந்தித்த அனைவரிடமும் இது அழுத்தத்தின் ஒரு பெரிய காரணமாக அமைந்திருப்பதை என்னால் காண முடிந்தது. குடும்பம், மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவர் மீதும் மனோரீதியான அழுத்தம் நிறைந்த சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நான் எப்போதுமே உணர்வதுண்டு. ஆகையால் நான் இன்று எனது இளைய நண்பர்களோடு சில விஷயங்களை விரிவாக பேச விரும்புகிறேன். நான் இந்த விஷயம் குறித்து அறிவித்த பின்னர் ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் என பலர் எனக்கு தகவல் அனுப்பினார்கள். என்னிடம் கேள்விகள் எழுப்பினார்கள், ஆலோசனைகளை வழங்கினார்கள், தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு நான் என் மனதின் குரலை இன்று வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது.
சார், தேர்வு காலங்களில் எங்கள் வீட்டில், அக்கம் பக்கத்தில், நமது சமூகத்தில் மிகப்பெரிய பயங்கரமான அச்சம் ஏற்படுத்தும் சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக மாணவர்களுக்கான உத்வேகம் குறைவுபடுவது மட்டுமல்லாமல் அது மிகவும் வீழ்ச்சியும் அடைகிறது. இப்படிப்பட்டதொரு சூழலை எப்படி மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்குவது என்பதே உங்களிடம் நான் கேட்க விரும்பும் கேள்வி.
இந்த கேள்வியை சிருஷ்டி கேட்டிருக்கிறார் என்றாலும் இந்த கேள்வி உங்கள் அனைவரின் மனங்களிலும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். தேர்வுகள் என்பவை சந்தோஷம் நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் கடினமாக உழைத்த பிறகு மிகுந்த உற்சாகம் கொப்பளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைய வேண்டும். மிக குறைவானவர்களுக்கே தேர்வு காலம் சந்தோஷம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலானோருக்கு தேர்வு காலம் அழுத்தம் நிறைந்த ஒரு காலமாக அமைந்து விடுகிறது. நீங்கள் இதை சந்தோஷம் தரும் காலமாக கருதுகிறீர்களா, இல்லை அழுத்தம் தரும் காலமாக உணர்கிறீர்களா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். யாரெல்லாம் சந்தோஷமான காலமாக இதை கருதுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். யாரெல்லாம் அழுத்தம் நிறைந்த காலமாக கருதுகிறார்களோ அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். Pleasure or pressure. ஆகையால் தேர்வு காலம் என்பது ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என் கருத்து. பண்டிகை, கொண்டாட்டம் என்பது எப்போது வருகிறதோ அப்போதுதான் நமக்குள் இருக்கும் சிறப்பான தன்மை வெளிப்படுகிறது. கொண்டாட்ட நேரங்களில்தான் சமுதாயத்தின் சக்தியையும் நம்மால் உணர முடிகிறது. மிகச் சிறப்பான பண்புகள் அப்போது பளிச்சிடுகின்றன. சாதாரண காலங்களில் நாம் ஒழுங்கு குறைவானவர்களாகவே நமக்கு தோன்றும். ஆனால் 40-45 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் கும்பமேளாவை பார்த்தால், அமைப்பு தற்காலிகமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒழுங்குமுறை எப்படி பளிச்சிடுகிறது என்பது நன்றாக தெரியும். தேர்வுகளில் கூட ஒட்டுமொத்த குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், அக்கம் பக்கத்தாரிடத்தில் ஒரு கொண்டாட்டச் சூழலே நிலவ வேண்டும். பிரஷர் பிளஷராக, அதாவது மன அழுத்தம் சந்தோஷமாக மாறுவதை நீங்கள் அப்போது பார்க்கலாம். கொண்டாட்டமான சூழல் உங்கள் சுமையை குறைத்துவிடும். இந்த 3-4 மாதங்களில் கொண்டாட்டம் நிறைந்த ஒரு சூழலை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் பெற்றோரிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒட்டுமொத்த குடும்பமுமே ஒரு குழுவாக செயல்பட்டு இந்த கொண்டாட்டத்தை வெற்றியடையச் செய்வதில் தத்தமது பங்களிப்பை உற்சாகத்தோடு ஆற்ற வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் நேரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும். கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை, கச்சிலிருந்து காமரூபம் வரை, அம்ரேலியிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை, இந்த 3-4 மாதங்களில் ஒரே தேர்வு மயமாக இருக்கிறது. அவரவர் தத்தமது வழிகளில் தத்தமது பாரம்பரியத்தை அடியொற்றி தத்தமது குடும்பச் சூழலுக்கு ஏற்ப இந்த 3-4 மாதங்களை கொண்டாட்டமாக மாற்றி அமைப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். ஆகையால்தான் ஸ்மைல் மோர், ஸ்கோர் மோர், புன்சிரிப்போடு தேர்வை எதிர்கொள்ளுங்கள், அதிக மதிப்பெண்களை பெறுங்கள் என்று நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். எத்தனை அதிக மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அத்தனை சிறப்பாக மதிப்பெண்கள் உங்களை வந்து சேரும். செய்துதான் பாருங்களேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று சொன்னால், புன்சிரிப்பு தவழும் முகத்தோடு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசுவாசத்தை உணர்வீர்கள். இந்த நிலையில் பல ஆண்டுக்கால பழைய விஷயங்கள் கூட எளிதில் உங்கள் நினைவுகளில் துலங்கத் தொடங்கும். ஓராண்டுக்கு முன்பாக வகுப்பறையில் ஆசிரியர் என்ன சொன்னார் என்பது தெள்ளத் தெளிவாக உங்கள் மனத்திரையில் பளிச்சிடும். நீங்கள் ஆசுவாசமாக உணரும் காலங்களில்தான் உங்கள் நினைவாற்றல் நன்கு பிரகாசிக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் மன அழுத்தத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு கிடக்கும். வெளியிலிருப்பவை உள்ளே நுழையாது, உள்ளிருப்பவையும் வெளியே செல்லாது. சிந்தனா சக்தி ஸ்தம்பித்துப் போவதோடு அதுவே ஒரு சுமையாகவும் கனக்கத் தொடங்கும். தேர்வுகளில் கூட உங்களுக்கு அனைத்தும் நினைவுக்கு வருவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். புத்தகம் நினைவுக்கு வரும், அத்தியாயம் நினைவுக்கு வரும், பக்கத்தின் எண் நினைவுக்கு வரும், பக்கத்தின் மேல் பகுதியில் அடிப்பகுதியில் கண்டவையெல்லாம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த குறிப்பிட்ட சொல் மட்டும் நினைவிலிருந்து தப்பிச் செல்லும். இது எப்போது நினைவுக்கு வரும்? தேர்வு முடிந்து வெளியே வந்து சிறிது நேரம் அறைக்கு வெளியே இருக்கும்போது, அட இதுதான் அந்த சொல் என்று திடீரென்று உங்கள் நினைவில் வந்து குதிக்கும். இதே சொல் ஏன் தேர்வு எழுதும் அறைக்குள்ளே நினைவுக்கு வரவில்லை? அதற்கான காரணம் அழுத்தம், பிரஷர். வெளியே வந்தவுடன் எப்படி நினைவுக்கு வந்தது? வேறு யாரும் உங்களிடம் வந்து சொல்லவில்லையே, உங்களுக்கு தானாகவே அல்லவா உதித்தது? ஏன் வந்தது என்றால், நீங்கள் ஆசுவாசமாக உணர்ந்தீர்கள் என்பதால்தான். ஆகையால்தான் நினைவுபடுத்தி பார்க்க மிகச் சிறந்த மருந்து என்று ஒன்று இருக்குமேயானால் அது ஆசுவாசப்படுத்திக் கொள்வதுதான். இதை நான் அனுபவித்து உணர்ந்து கூறுகிறேன். மனவழுத்தம் இருந்தால் நாம் விஷயங்களை மறந்து விடுகிறோம். ஆசுவாசமாக இருந்தோமேயானால் மிகவும் பயனுள்ள பல விஷயங்கள் எப்படி திடீர் திடீரென்று மனதில் வந்து உதிக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உங்களிடம் தகவல் ஞானம் இல்லை என்பதோ, நீங்கள் கடினமாக உழைக்கவில்லை என்பதோ அல்ல. ஆனால் எப்போது அழுத்தம் ஏற்படுகிறதோ அப்போது உங்கள் அறிவு, உங்கள் தகவல் ஞானம் அனைத்தும் அமிழ்ந்து போய்விடும். அழுத்தம் உங்கள் மீது சவாரி செய்யும். ஆகையால்தான் ஏ ஹாப்பி மைண்ட் இஸ் எ சீக்ரெட் ஃபார் அ குட் மார்க்ஷீட். ஒரு சந்தோஷமான மனதுதான் அதிக மதிப்பெண்களுக்கான திறவுகோல் என்று நான் கூறுவேன். தேர்வுகளை நாம் சரியான கண்ணோட்டத்தில் அணுகுவதில்லை என்று சில வேளைகளில் எனக்கு படுவதுண்டு. இது ஏதோ ஒரு ஜீவமரண போராட்டமாக நமக்கு படுகிறது. நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வு என்பது நீங்கள் ஆண்டு முழுவதும் படித்தவற்றுக்கான தேர்வு. இது உங்கள் வாழ்க்கைக்கான உரைகள் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைக்கிறீர்கள் என்பவற்றிற்கான தேர்வு அல்ல. வகுப்பறையில் நீங்கள் எழுதும் தேர்வை தவிர பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆகையால் தேர்வுகள் என்பவற்றை வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளாக நாம் எடுத்துக்கொள்ளும் எண்ணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம் அனைவருக்கும் கருத்தூக்கம் அளிக்கும் பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அவர் விமானப்படையில் சேரச் சென்றார், தோல்வியடைந்தார். ஒருவேளை அவர் அந்த தோல்வியில் துவண்டு வாழ்க்கையில் தோற்றுப்போயிருந்தார் என்றால், பாரத தேசத்திற்கு இத்தனை பெரிய விஞ்ஞானி கிடைத்திருப்பாரா? இத்தனை அருமையான குடியரசுத் தலைவர் கிடைத்திருப்பாரா? சிந்தித்துப் பாருங்கள். ரிச்சா ஆனந்த் அவர்கள் என்னிடத்தில் ஒரு வினா எழுப்பியிருக்கிறார்.
இன்றைய நிலையில் கல்விக்கு முன்பாக நான் காணும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், கல்வி என்பது தேர்வுகளை மையமாக கொண்டிருப்பதுதான். மதிப்பெண்கள் அதிக மகத்துவம் வாய்ந்தவையாக ஆகியிருக்கின்றன. இதன் காரணமாக போட்டா போட்டி என்பது அதிகரித்து மாணவர்களின் மனங்களில் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் அதிகமாகியிருக்கிறது. இந்த நிலையில் கல்வியின் தற்கால போக்கையும் இதன் எதிர்காலத்தையும் பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஒரு வகையில் விடையை இவரே அளித்துவிட்டார். ஆனால் ரிச்சா அவர்கள் இது குறித்து நானும் சில சொற்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். மதிப்பெண்களுக்கும் தேர்வு முடிவுகளுக்கும் குறிப்பிட்டதொரு மகத்துவம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் இவையே அனைத்துமாகிவிடாது. வாழ்க்கை என்ற நீரோட்டத்தில் நீங்கள் எத்தனை ஞானத்தை அடைகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் கற்றவற்றை ஒட்டி நீங்கள் எந்த அளவுக்கு வாழ முயற்சி செய்கிறீர்கள், வாழ்க்கை என்ற தொடர் பயணத்தில் உங்கள் இலக்கு, உங்கள் லட்சியம் இவற்றுக்கு இடையே இசைவு இருக்கிறதா, இதைத்தான் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். நீங்கள் இந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டால் மதிப்பெண்கள் காற்றாடியின் வாலைப் போல உங்களின் பின்னே அடக்கமாக அணைந்து வரும். நீங்கள் மதிப்பெண்களை பின்தொடர்ந்து ஓட தேவையே இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு அறிவு கைகொடுக்கும், திறன் துணை நிற்கும், தன்னம்பிக்கை தோள் கொடுக்கும், மனோபலம் வலு சேர்க்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மருத்துவராக இருந்தாலோ, உங்கள் குடும்ப மருத்துவர் என்று ஒருவர் இருந்தாலோ, நீங்கள் அவரிடம் சென்று எத்தனை மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைந்தீர்கள் என்றா கேட்டிருப்பீர்கள்? யாருமே கேட்டிருக்க மாட்டார்கள் இல்லையா? இவர் நன்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர், இவர் அளிக்கும் சிகிச்சை பலனளிக்கிறது என்றுதானே அவரது சேவைகளை பயன்படுத்துகிறோம். பெரியதொரு வழக்கை வாதாட வக்கீல் ஒருவரை அணுகும்போது அந்த வக்கீல் பெற்ற மதிப்பெண்களையா நாம் கவனிக்கிறோம்? அந்த வக்கீலின் அனுபவம் என்ன, அவர் வழக்குகளில் பெற்ற வெற்றி பயணம் என்ன என்றல்லவா பார்க்கிறோம்? ஆகையால் தான் கூறுகிறேன், மதிப்பெண்கள் என்ற சுமை சில வேளைகளில் சரியான திசையில் நாம் செல்வதற்கு தடை போட்டு விடுகிறது. ஆனால் இதற்காக படிக்கவே வேண்டாம் என்று நான் கூற வரவில்லை. உங்களை உரைத்து பார்க்க தேர்வுகளின் பயன்பாடு அவசியம்தான். நேற்று வரை என் அறிவின் நிலை என்ன, இன்று நான் எங்கே வந்தடைந்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள இது தேவைப்படுகிறது. சில வேளைகளில் நீங்கள் மதிப்பெண்கள் மீது மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தினால் நீங்கள் குறுக்கு வழியை கையாள நேரும், அல்லது தேர்வு செய்து சில பகுதிகளை மட்டுமே படிக்க நேரலாம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தவற்றை தாண்டி வினாக்கள் வந்தால் உங்கள் மனோபலம் குன்றி நீங்கள் செயல்பாட்டில் வீழ்ச்சி காண நேரும். உங்கள் குவிமையம் மதிப்பெண்கள் மீதிருந்தால் நீங்கள் மெல்ல மெல்ல குன்றிப்போய் மதிப்பெண்கள் என்னவோ பெற்றுவிடுவீர்கள். ஆனால் வாழ்க்கையில் சில வேளைகளில் தோல்வியை தழுவ நேரிடும். மாறாக நீங்கள் உங்கள் அறிவை மையப்படுத்தினால் பல விஷயங்களை கற்கும் முயற்சி வெற்றியடையும். ரிச்சா அவர்கள் போட்டி என்ற ஒரு சொல்லை கையாண்டிருக்கிறார். இது மிகப்பெரியதொரு மனோரீதியிலான போராட்டம். உண்மையில் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல மற்றவர்களோடு போட்டி என்பது உதவி புரிவதில்லை. வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல என்னுடன் நான் போடும் போட்டி பேருதவியாக இருக்கிறது. கடந்து போன நாளை காட்டிலும் வரவிருக்கும் நாளை எப்படி நான் மேம்படுத்துவது, நடந்து முடிந்த விளைவுகளை காட்டிலும் ஏற்படவிருக்கும் விளைவுகளை எப்படி சிறப்பாக ஆக்குவது, இந்த எண்ணப்பாட்டை நீங்கள் பெரும்பாலும் விளையாட்டு உலகில் காணலாம். விளையாட்டு உலகம் பற்றி கூறினால் இது உடனே மனதில் பதியும் என்பதால் நான் இந்த எடுத்துக்காட்டை எடுத்துரைத்தேன். விளையாட்டு வீரர்கள் தங்களுடனே போட்டிகளை போடுவதால் தான் பெரும்பாலான வெற்றிகள் அவர்கள் வாழ்விலே நடக்கிறது. நீங்கள் சச்சின் தெண்டுல்கர் அவர்களின் வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளுங்களேன். 20 ஆண்டுகள் அவர் பல சாதனைகளை தொடர்ந்து முறியடித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தான் ஏற்படுத்திய முந்தைய சாதனையை விஞ்சி புதிய சாதனையை படைத்திருக்கிறார். அவரது வாழ்க்கை பயணம் மிக அற்புதமானது. ஏனென்றால் மற்றவர்களோடு போட்டி என்பதை விடுத்து அவர் தனக்குத்தானே சவால்களை ஏற்படுத்திக் கொள்ளும் வழியை பின்பற்றி வந்திருக்கிறார். நண்பர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் தேர்வு எழுத வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் 2 மணி நேரம் படிக்க வேண்டிய வேளையில் 3 மணி நேரம் படிக்க முடிகிறதா? முன்பு காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து அது தாமதமாகியிருக்கலாம். ஆனால் இப்போது தீர்மானித்த வேளையில் எழுந்திருக்க முடிகிறதா? முன்பெல்லாம் தேர்வு பற்றிய அழுத்தம் உங்கள் உறக்கத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது நிம்மதியாக உறங்க முடிகிறதா? உங்களை நீங்களே ஆத்ம பரிசோதனை செய்து பாருங்கள். வெளிச்சூழல்கள் விடுக்கும் சவால்களில் தோல்வி, அழுத்தம், ஏமாற்றம், பொறாமை ஆகியவை ஏற்படுவதை நீங்கள் காணலாம். ஆனால் உங்களுக்கு நீங்களே விடுக்கும் சவால்கள் சுய பரிசோதனை, சுய பரிசீலனை ஆகியவற்றை தோற்றுவிக்கும், மனோபலம் அதிகரிக்கும். உங்களை நீங்களே வெற்றி கொள்ளும் போது மேலும் முன்னேற்ற உற்சாகம் உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கும். வெளியிலிருந்து எந்த ஒரு கூடுதல் சக்திக்கும் தேவை இருக்காது என்பதை நீங்கள் நன்குணர்வீர்கள். உங்களுக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கும் ஆற்றல் தானே பிரவாகமாகப் பெருகும். இதை எளிய நடைமுறையில் கூற வேண்டுமென்றால், மற்றவர்களை மையமாக வைத்து போட்டி போடும்போது 3 சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது. 1, நீங்கள் அவரை விட மேம்பட்டவர். 2, நீங்கள் அவரை விட திறன் குறைந்தவர். 3, அவருக்கு இணையானவர். நீங்கள் அவரை விட மேம்பட்டவர் என்றால் கவலையில்லாமல் இருப்பீர்கள், அதிக நம்பிக்கை உங்களுக்குள்ளே நிரம்பியிருக்கும். நீங்கள் மற்றவரை விட திறன் குறைவானவர் என்றால் துக்கமும் ஏமாற்றமும் ஏற்பட்டு பொறாமை கொப்பளிக்கும். இந்த பொறாமை உங்களை அரித்து தின்றுவிடும். நீங்கள் அவருக்கு இணையானவராக இருந்தால் மேம்பாடு அடைய வேண்டிய தேவையை நீங்கள் உணரக்கூட மாட்டீர்கள். நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போக்கிலேயே சென்று கொண்டிருப்பீர்கள். ஆகையால் தான் மற்றவர்களோடு போட்டி போடுவதை விடுத்து உங்களுக்கு நீங்களே சவால்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். முன்பு என் செயல்பாடு எப்படி இருந்தது, இனி நான் எப்படி முன்னேறுவது, சிறப்பாக எப்படி செயல்படுவது என்பது மட்டுமே குவிமையமாக இருக்க வேண்டும். இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் அணுகினால் உங்களில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் நன்கு உணர முடியும். எஸ் சுந்தர் அவர்கள் பெற்றோரின் பங்களிப்பு தொடர்பாக தனது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேர்வுக் காலங்களில் பெற்றோரின் பங்கு பணி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்கிறார். எனது தாய் அதிக கல்வியறிவு பெற்றவராக இல்லாத போதிலும் அவர் என்னருகே அமர்ந்து கணித வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள என்னை ஊக்குவிப்பார். அவர் விடைகள் சரியா இல்லையா என்று பாடப்புத்தகத்தை வைத்து சரிபார்ப்பார், தவறுகளை திருத்தச் சொல்வார். எனது தாய் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் அவரது ஒத்துழைப்பு இல்லை என்றால் என்னால் CBSE தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கவே முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிடுகிறார். சுந்தரவர்களே, நீங்கள் கூறுவது முற்றிலும் சரிதான். இன்று கூட என்னிடம் கேள்வி கேட்பவர்கள், எனக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் என்று பார்த்தால் அதில் பெண்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஏனென்றால் வீடுகளில் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாக தாய்மார்கள் எத்தனை விழிப்போடு இருக்கிறார்கள், ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்கள் பல விஷயங்களை எளிமையாக்கி விடுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. நாம் 3 விஷயங்கள் மீது அழுத்தம் தர வேண்டும் என்று நான் பெற்றோரிடம் விண்ணப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுதல், கற்பித்தல், நேரம் ஒதுக்குதல். எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் திறனை ஒட்டி நீங்கள் வழிகாட்டியாக செயல்படுங்கள். உங்களுக்கு எத்தனைதான் வேலைகள் இருந்தாலும் நேரம் ஒதுக்குங்கள். ஒரு முறை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் உங்களின் பெரும்பாலான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். பெற்றோர்கள் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள் தாம் பிரச்சனைகளின் ஆணிவேராக இருக்கிறது. இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல்தான் பிரச்சனைகளின் தீர்வுக்கான வழியை துலக்கி காட்டுகிறது. எதிர்பார்ப்புகள் பாதையை மேலும் கடினமானதாக ஆக்குகிறது. நிலைமையை ஏற்றுக்கொள்வது புதிய பாதையை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கிறது. ஆகையால் இருப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுமை நீங்கி சுகம் பெறுவீர்கள். நாம் எப்போதும் பள்ளி குழந்தைகளின் பள்ளிக்கு எடுத்துச் செல்லும் பையின் சுமை பற்றி பேசி வருகிறோம். ஆனால் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதே, அவை பள்ளி செல்லும் குழந்தையின் பைச்சுமையை காட்டிலும் அதிக கனமானதாக இருக்கிறதோ என்று கூட எனக்கு சில வேளைகளில் படும். பல ஆண்டுகள் முன்பான ஒரு விஷயம். எங்களுக்கு அறிமுகமான ஒருவர் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பாரதத்தின் மக்களவையின் முதல் சபாநாயகர் கணேஷ் தாதா மாவுலங்கரின் மகனும் மக்களவை உறுப்பினராக இருந்தவருமான புருஷோத்தம் மாவுலங்கர் வந்தார். அந்த சமயத்தில் நான் அங்கிருந்தேன். வந்தவர் அனுமதிக்கப்பட்டவரிடத்தில் அவரது உடல்நிலை பற்றி எந்தவொரு கேள்வியும் கேட்கவில்லை. வந்தவர் அமர்ந்தார். அங்கே இருந்த நிலை, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி எதுவும் பேசாமல் நகைச்சுவை துணுக்குகளை உதிர்க்க ஆரம்பித்தார். அங்கு நிலவிய அழுத்தத்தை முழுவதுமாக இழக்கிவிட்டார். ஒரு வகையில் நாம் நோயாளியை காணச் சென்று நாம் நோய் பற்றி அச்சத்தை ஏற்படுத்தி விடுகிறோம். நாமும் கூட சில வேளைகளில் நம் குழந்தைகளிடம் இப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விடுகிறோம் என்றே நான் பெற்றோர்களிடம் கூற விரும்புகிறேன். தேர்வு தினங்களில் சந்தோஷமானதொரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எப்போதேனும் தோன்றியிருக்கிறதா? அப்படி ஏற்படுத்துங்கள். சூழல் முழுவதுமாக மாறிவிடுவதை காண்பீர்கள். எனக்கு ஒரு அதிசயமான தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் தன் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அவர் ஏன் தன் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை என்பதை இதை கேட்டால் உங்களுக்கு விளங்கிவிடும்.
வணக்கம் பிரதமர் அவர்களே, நான் என் சிறு வயதில் செய்த ஒரு செய்கை காரணமாக என் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. நான் என் சிறு வயதில் ஒருமுறை காப்பியடிக்க முயற்சி செய்தேன். இதை எப்படி செய்வது என்பது தொடர்பாக தெரிந்து கொள்ள பல முயற்சிகளில் ஈடுபட்டேன். இதன் காரணமாக கணிசமான நேரம் விரயமானது. மதிப்பெண்களை பெற நான் விரயமாக்கிய நேரத்தில் அவற்றை நான் படித்தே கூட பெற்றிருக்க முடியும். ஆனால் நான் காப்பியடித்து சிக்கிக் கொண்டதால் என் காரணமாக அக்கம் பக்கம் இருந்த பல நண்பர்களுக்கு கணிசமாக தொந்தரவு ஏற்பட்டது.
நீங்கள் கூறுவது சரிதான். குறுக்கு வழிகள் காப்பியடிக்க காரணமாக அமைந்து விடுகின்றன. சில வேளைகளில் தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தால் பக்கத்தில் இருப்பவர் விடைத்தாளை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாமே, நான் எழுதியது சரியா தவறா என்று சரிபார்த்து கொள்ளலாமே என்று தோன்றும். ஆனால் பக்கத்தில் இருப்பவர் தவறாக எழுதியிருந்தால் நாம் அதை சரியென்று கருதி அதையே எழுதி மதிப்பெண்களை இழக்க நேரிடும். காப்பியடிப்பது நல்ல பலனை கொடுக்காது. டு சீட் இஸ் டு பி சீப், ஸோ ப்ளீஸ் டு நாட் சீட். ஏமாற்றுவது இழிவானது, ஆகையால் ஏமாற்றாதீர்கள். காப்பியடிக்காதீர்கள் என்ற சொல்லை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். நானும் அதையே மறுபடி கூறுகிறேன். ஏமாற்றுவது காப்பியடிப்பது என்பதெல்லாம் உங்களை வீழ்ச்சிப்பாதையை நோக்கி இழுத்துச் செல்லும். தேர்வில் மேற்பார்வையாளரிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டால் உங்கள் எதிர்காலமே பாழாகிவிடும். ஒருவேளை நீங்கள் சிக்காமல் தப்பிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் உங்கள் மனதில் பெருஞ்சுமையை சுமக்க நேரிடும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புரிய வைக்க நினைக்கும் போது குற்ற உணர்வு காரணமாக அவர்கள் கண்களை நேருக்கு நேராக பார்க்க முடியாது போகும். ஒரு முறை காப்பியடிக்கும் பழக்கம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் தாகம் அற்றுப்போய்விடும். இந்த நிலையில் உங்களால் என்ன சாதிக்க முடியும்? சிலர் காப்பியடிப்பதில் தங்கள் திறமையையும் படைப்புத்திறனையும் விரயமாக்கி விடுகிறார்கள். இதே திறமையையும் படைப்புத்திறனையும் நேரத்தையும் அவர்கள் தேர்வு தொடர்பான விஷயங்களில் செலுத்தினால் காப்பியடிக்க வேண்டிய தேவையே அவர்களுக்கு ஏற்படாது. தங்கள் சொந்த உழைப்பினால் விளையும் பலன் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், அற்புதங்கள் ஏற்படும். ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது.
வணக்கம் பிரதமர் அவர்களே, என் பெயர் மோனிகா. நான் 12ஆம் வகுப்பில் படிப்பதால் என் தேர்வுகள் குறித்து 2 கேள்விகளை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். என் முதல் கேள்வி, தேர்வு காலங்களில் ஏற்படும் அழுத்தத்தை எப்படி குறைப்பது? என் 2வது கேள்வி, ஏன் தேர்வுகள் என்றாலே படிப்புக்கான நேரம் மட்டுமே, விளையாட்டுக்கான நேரம் அல்ல என்று கருதுகிறோம்?
நான் தேர்வு நாட்களில் விளையாடுவது பற்றி பேசினால் இவர் என்ன பிரதமர், பிள்ளைகளுக்கு தேர்வுகள் இருக்கும் வேளையில் விளையாடு என்கிறாரே என்று உங்கள் ஆசிரியரும் உங்கள் பெற்றோர்களும் என் மீது கோபம் கொள்ளலாம். மாணவர்கள் விளையாட்டுக்கள் மீது கவனம் செலுத்தினால் கல்வியின் மீது கவனக்குறைவு ஏற்பட்டுவிடும் என்பதே பொதுவான கருத்தாக இருக்கிறது. இந்த அடிப்படை எண்ணமே தவறு. பிரச்சனையின் ஆணிவேரே இதுதான். முழு நிறைவான வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் பாடப்புத்தகங்களை தாண்டியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது மிக விசாலமானது. அந்த வாழ்க்கையை வாழவும் கற்கவும் இதுதான் சரியான சமயம். முதலில் நான் என் அனைத்து தேர்வுகளையும் எழுதிவிட்டு பின்னர் விளையாடவோ வேறு செயல்களில் ஈடுபடவோ செய்வேன் என்று கூறினால் அது சாத்தியமில்லை. வாழ்க்கையை செப்பனிட இதுதான் சரியான வேளை, இதுதான் சரியான கற்றல். தேர்வுகள் தொடர்பாக 3 விஷயங்களை முக்கியமாக நான் கருதுகிறேன். முறையான ஓய்வு, தேவையான அளவு உறக்கம், மனச்செயல்பாட்டை தாண்டி உடலின் செயல்பாடு என்ற இவை அவசியம். நாம் எதிர்கொள்ள வேண்டியவை இத்தனை நம் முன்னே இருக்கும்போது சில கணங்கள் வெளியே சென்று வானத்தை பார்த்தால், செடிகொடிகள் பக்கம் கவனத்தை திருப்பினால், சற்று மனதை லகுவாக்கினால் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். இந்த புது தெம்போடு நீங்கள் உங்கள் அறைக்குள் நுழைந்து உங்கள் பாடங்களில் மூழ்கினால் விளைவு அற்புதமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எழுந்து வெளியே சென்று வாருங்கள். சமையலறைக்கு செல்லுங்கள். உங்களுக்கு பிடித்தமானவை ஏதேனும் இருந்தால் அவற்றை தேடுங்கள். பிடித்த பிஸ்கட் இருந்தால் அதை உண்ணுங்கள். நகைச்சுவையில் ஈடுபடுங்கள். அது 5 நிமிட நேரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சற்று இளைப்பாறிக் கொள்ளுங்கள். உங்கள் வேலை சிரமமில்லாமல் இருப்பதை உங்களால் உணர முடியும். அனைவருக்கும் இது பிடித்திருக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் எனது அனுபவம். இதுபோன்ற வேளைகளில் மூச்சை இழுத்து விடுங்கள். அதிக நன்மைகள் கிடைக்கும். உங்கள் அழுத்தம் குறையும். இப்படி ஆழமாக மூச்சை உள்ளெடுத்து விடுவதை அறையிலேயே செய்ய வேண்டும் என்பது இல்லை. திறந்த வெளியிலே செய்யலாம், மாடிக்குச் சென்று செய்யலாம். 5 நிமிட நேரம் மூச்சை இழுத்து விட்ட பின்னர் படிக்கச் செல்லுங்கள். உங்கள் உடல் முழுமையாக ஆசுவாசமாகிவிடும். உங்கள் உடலுக்கு கிடைக்கும் இளைப்பாறுதலை நீங்கள் முழுமையாக உணர முடியும். இதன் விளைவாக உங்கள் மனதுக்கும் ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். இரவில் நெடுநேரம் கண்விழித்து படித்தால் அதிகம் படிக்க முடியும் என்று சிலருக்கு தோன்றுகிறது. அப்படியல்ல. உடலுக்கு எத்தனை உறக்கம் தேவையோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் படிக்கும் நேரம் வீணாகாது. மாறாக படிக்கும்போது உங்களுக்கு தேவையான ஆற்றலை இது அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்கள் கவனம் அதிகரிக்கும், உங்களுக்கு புத்துணர்வு பெருகும், உங்கள் ஒட்டுமொத்த திறனில் அதிகரிப்பு காணப்படும். தேர்தல் காலங்களில் நான் மேடைகளில் உரையாற்றும் போது சில வேளைகளில் என் குரல் ஒத்துழைக்க மறுக்கும். ஒரு முறை நாட்டுப்புற பாடகர் ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். நீங்கள் எத்தனை நேரம் உறங்குகிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார். நீங்கள் என்ன மருத்துவரா என்று நான் அவரிடம் கேட்டபோது அவர், இல்லை இல்லை, தேர்தல் காலங்களில் தொடர்ந்து உரையாற்றுவதால் உங்கள் குரலில் கோளாறு ஏற்படுகிறது. நீங்கள் நிறைவாக உறங்கினால் உங்கள் குரல் நாண்களுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும் என்றார். இதுவரை என் உறக்கத்துக்கும் என் உரைக்கும் என் குரலுக்கும் இடையே தொடர்பிருக்கும் என்று நினைத்துக்கூட பார்த்ததில்லை. அவர் அடிப்படை சிகிச்சையை எனக்கு அளித்தார். இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்களின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். உறங்கிக் கொண்டே இருங்கள் என்பது இதன் பொருள் அல்ல. ஆனால் பிரதமரே கூறிவிட்டார் என்பதால் எழுந்திருக்க வேண்டிய தேவையில்லை என்று சிலர் கருதலாம். அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். இல்லையென்றால் உங்கள் குடும்பத்தார் என்னிடம் கோபித்துக் கொள்ளப் போகிறார்கள். உங்கள் மதிப்பெண் தாழ் வரும் நாள் அன்று நீங்கள் தென்படவில்லை என்றால் அவர்கள் கண்களுக்கு நான் தான் தென்படுவேன். தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். ஆகையால் தான் பி ஃபார் ப்ரிப்பேர்ட், பி ஃபார் பிளே, தேர்வுக்கும் தயாராக இருங்கள், விளையாடவும் தயாராக இருங்கள் என்கிறேன். The person who plays shines. யார் ஒருவர் விளையாட்டில் ஈடுபடுகிறாரோ அவரே பரிமளிக்கிறார். மனம், புத்தி, உடல் ஆகியவற்றை சுறுசுறுப்பாக வைத்திருக்க இது மிகப்பெரிய ஒரு அருமருந்து. சரி இளைய தோழர்களே, நீங்கள் உங்கள் தேர்வுகளுக்கான முஸ்தீபுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளையில் நான் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இன்று கூறியவை உங்களுக்கு ஆசுவாசம் அளிப்பவையாக இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆனால் நான் கூறியவற்றையே கூட நீங்கள் சுமையாக கருதிவிடாதீர்கள் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன். முடிந்தால் செயல்படுத்தி பாருங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் எப்படி ஒரு சுமையாக ஆகிவிடக்கூடாது என்று கூறுகிறேனோ அந்த விதி எனக்கும் பொருந்தும். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் தீர்மானத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். தேர்வெழுதச் செல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சவாலை எதிர்கொள்ளும் முன்பாகவும் அந்த சவாலை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுங்கள். பிறகு சவால் ஒரு சவாலாகவே இருக்காது. இந்த மந்திரத்தை மனதில் ஏற்றி முன்னேறிச் செல்லுங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 2017 பிப்ரவரி மாதம் 1 இந்திய கடலோர காவற்படையினரின் 40 காலம் நிறைவடைகிறது. இந்த தருணத்தில் கடலோர காவற்படை அதிகாரிகள், படை வீரர்கள் ஆகியோருக்கு அவர்கள் நாட்டுக்காக ஆற்றி வரும் அரும்பணிக்காக நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். 126 கப்பல்களும் 62 விமானங்களும் கொண்ட நமது கடலோர காவற்படை உலகின் 4 பெரிய கடலோர காவற்படைகளில் 4வதாக இருக்கிறது என்பது நமக்கு பெருமை சேர்க்கும் விஷயம். கடலோர காவற்படையின் மந்திரம் வயம் ரக்ஷாம் என்பதாகும். தங்களது இந்த குறிக்கோளை அடியொற்றி நாட்டின் கரையோரப் பகுதிகளையும் கடல் புறங்களையும் காக்கும் பணியில் கடலோர காவற்படையினர் பாதகமான சூழ்நிலைகளிலும் இரவு பகலாக விழிப்போடு இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு கடலோர காவற்படையினர் தங்கள் பொறுப்புகளைத் தவிர நம் நாட்டின் கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தை மேற்கொண்டார்கள். இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கெடுத்தார்கள். கரையோர பாதுகாப்புடன் கரைப்பகுதி தூய்மை பற்றியும் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். நமது நாட்டின் கரையோர காவற்படையில் ஆண்கள் மட்டுமே இல்லை, பெண்களும் தோளோடு தோள் நின்று சமமாக தங்கள் கடமைகளை வெற்றிகரமாக ஆற்றி வருகிறார்கள் என்பது பலருக்கு தெரியாது இருக்கலாம். கரையோர காவற்படையின் நமது பெண் அதிகாரிகள் அவர்கள் விமானிகளாகவோ கண்காணிப்பாளர்களாகவோ இருப்பதோடு ஹாவோ கிராஃப்டையும் இயக்கி வருகிறார்கள். கரையோர காவல் என்பது உலகின் மிகப்பெரிய விஷயமாக இன்று ஆகியிருக்கும் நிலையில் பாரதத்தின் கரைப்பகுதி பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் இந்திய கடலோர காவற்படைக்கு அவர்களது 40வது ஆண்டை முன்னிட்டு நெஞ்சு நிறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வசந்த பஞ்சமி பண்டிகை. வசந்த காலம் மிகச்சிறந்த ஒரு பருவகாலம் என்ற வகையில் இது கொண்டாடப்படுகிறது. வசந்த காலம் பருவகாலங்களின் அரசன். நம் நாட்டில் வசந்த பஞ்சமி சரஸ்வதி பூஜைக்கான ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக திகழ்கிறது. இது கல்வியை துதிக்கும் சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு காலம். மேரா ரங் தே பசந்தி சோலா, என்னை வசந்த காலத்துக்கு உரியவனாக ஆக்கு, இது உத்வேகம் அளிக்கக்கூடிய கருத்து. இந்த புனிதமான வசந்த பஞ்சமி பண்டிகையை முன்னிட்டு நான் எனது நாட்டு மக்களுக்கு உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மனதின் குரலில் ஆகாசவாணியும் தனது படைப்புத்திறனுக்கு ஏற்ப எப்போதுமே புதிய புதிய வார்ப்புகளில் புதிய புதிய வண்ணங்களை குழைத்து தந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக அவர்கள் என் மன் கி பாத் நிறைவடைந்த உடனேயே மாநில மொழிகளில் மனதின் குரலை ஒலிபரப்புகின்றார்கள். இது வெகுவான வரவேற்பை பெற்றிருக்கிறது. தொலைவான இடங்களிலிருந்தெல்லாம் மக்கள் கடிதங்கள் எழுதுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே உத்வேகம் ஏற்படுத்தி கொண்டு செயல்படும் ஆகாசவாணிக்கு நான் பல பல வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நாட்டு மக்களே, நான் உங்களுக்கும் அளப்பரிய எனது நல்வாழ்த்துக்களை செலுத்துகிறேன். மனதின் குரல் வாயிலாக உங்களோடு இணைந்து பயணிக்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. நெஞ்சம் நிறை நல்வாழ்த்துக்கள். நன்றி.
மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.